இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உந்தன் ரத்தத்தால் என்னையும் மீட்டவரே, அன்பு முத்தத்தால் என்னையும் தொட்டவரே. கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே, கண்ணீர் பறந்தோடுதே என் கவலை களைந்தோடுதே. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். எங்கெங்கு சென்றாலும் என்னோடு வருகிறீர், துன்பம் அணுகாமல் தூக்கி சுமக்கின்றீர். துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை துதித்து போற்றிடுவேன், துதிகிதம் பாடிடுவேன் நாமத்தை துதித்து போற்றிடுவேன். உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. உம்மை விட்டால் எனக்கு யாரையா ஏசையா, உந்த அன்பு ஒன்றே போதுமையா. எல்லாமும் நாமம் பாட, வாழும் நாள் எல்லாமும் பாதம் தேட. போகும் இடம் எல்லாமும் நாமம் பாட, வாழும் நாள் எல்லாமும் பாதம் தேட. வாழ்நாள் போதாதையா எனக்கு வாழ்வே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தயவாய் கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அன்பின் நான்கு வடிவங்கள், ஃபோர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். அன்பு என்ற ஒரு சொல்லை நாம் கேட்டவுடனே அநேக ஞாபகங்கள் நமக்கு வந்து போகலாம். இந்த உலகம் சுழண்டு கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அன்பு என்று கூட நாம் சொல்லலாம். ஆம், தேவன் நம்மேல் வைத்த அன்பு, தேவன் நம்மேல் வைத்த கிருபையினால்தான் இன்னமும் இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், இன்னும் இந்த உலகம் சுழண்டு கொண்டிருக்கிறது. அதே போலவே இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளை அவர்கள் கடக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக, அது தந்தையின் அன்பாக இருக்கலாம், அல்லது தாயின் அன்பாக இருக்கலாம், தங்கையின் அன்பாக இருக்கலாம், சகோதரனின் அன்பாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களுடைய அன்பாக இருக்கலாம். ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை யாரோ ஒரு நபரோடு கூட தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சற்று சிந்தித்து பாருங்களேன், தேவன் ஏன் நம்மை மனிதனாக சிருஷ்டித்தார்? ஏன் அவர் நம்மை பூனையாகவோ நாயாகவோ பறவைகளாகவோ சிருஷ்டிக்கவில்லை? ஏன் என்றால், நாம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதர்களாக சிருஷ்டித்தார். அதுவும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பை குறித்து அடிப்படைகள் தெரிந்தோர் அநேகர்கள் உண்டு, அவர்கள் அர்த்தத்தை அறியாதவர்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்பு இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாமலே காணப்படும் என்று பார்க்கின்றோம். இன்று அன்பை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா அதிகமாக படிக்க போகின்றோம். கிரேக்க மொழியில் அன்பு என்னும் பதம் குறைந்தபட்சம் நான்கு படிவங்களில் கூறப்பட்டுள்ளது. அவைகளில் மூன்று புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது, மற்றொன்று விளக்கமளிக்க பயன்படுத்தப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு படிவத்தையும் நான்கு கற்று அவைகளின் செயல்களை புரிந்து கொள்வோம். மிக முக்கியமானதாக அது நமக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன். முதலாவது, தெய்வீக அன்பு. புதிய ஏற்பாட்டில் 224 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தேயு 7:12 ஒரு நல்ல விளக்கம் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தெய்வீக அன்பை குறித்து அநேக காரியங்கள் நாம் சொல்லலாம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை குறித்து அநேக காரியத்தை நாம் சொல்லலாம். நான் வாசிக்கிறேன் மத்தேயு 7:12 வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். இங்கே பார்க்கும் பொழுது மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு மனிதன் தெய்வீக அன்பை அவன் காண்பிக்க வேண்டும் என்றால் இதுவே உச்சக்கட்ட அன்பு என்று கூட நாம் சொல்லலாம். தேவனை முதலாவதாக வைத்து அவருக்கு கீழ்ப்படிய பிறருடைய நலனையும் நோக்குதல் அவசியம் என்பதுதான் இதன் பொருள் என்று நாம் என்ன பண்றோம் சொன்னா பார்க்கின்றோம். இதிலே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கும் என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தெய்வீக அன்பு என்ன என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது. தேவன் நம்மேல் அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். அதே அளவற்ற அன்பை நாம் பிறரிடம் காண்பிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அன்பை நாம் பிறரிடம் காண்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அன்பை தான் உலகத்தில் தேவன் வெளிப்படுத்தினார். யோவான் 3:16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்றோம் சொன்னா பார்க்கிறோம். ஆம், தேவன் நம்மில் எவ்வளவு அன்பு வைத்தார் என்பதை இந்த யோவான் 3:16 வசனம் நமக்கு ஆழமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை நீங்க பாக்குறப்ப ஆண்டவர் ஒரு மனிதன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூன்று பேர் இருக்கிறாங்க. அதுல பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு பலியாக அனுப்புகிறார். அதாவது மரிப்பதற்காக அளிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். எதற்காக ஆண்டவர் மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பணும் என்று பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் அவர் தம்முடைய அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி என்று பார்க்கிறோம். அதாவது தெய்வீக அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிலே அவர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை நேசிக்கிறார், ஒரு மனிதன் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. ரோமர் 5:8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அன்பு விளங்க பண்ணுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது நாம் பாவியாய் இருக்கையிலே கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவ்வாறு செய்து தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உலகிற்கும் சபைக்கும் கிறிஸ்து வெளிப்படுத்திய அன்பு இதுதான். இப்படிப்பட்ட அன்பை தான் நமக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே அன்பை தான் நாம் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. ரோமர் 13:10 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அன்பானது யாருக்குமே எந்த தீங்கையுமே செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ற நாம பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆம், அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய அன்பு உங்களிடத்தில் உள்ளதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 Corinthians 13:13 வாசிக்கிறோம், அன்பே பெரியது என்று வாசிக்கிறோம். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவை மூன்றில் அன்பே பெரியதென்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். Matthew 5:44 வாசிக்கும் பொழுது சத்துருக்களிடமும் நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். Matthew 22:37 நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். Matthew 22:39 வாசிக்கும் பொழுது நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல் நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே Ephesians 5:25 புருஷர்கள் தங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது போன்று அநேக வேத வசனங்கள் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது அனைத்துமே தெய்வீக அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, சகோதர அன்பு. சகோதர அன்பு, பிற மனிதன் வருகையிலும் நட்பின் நேசத்தால் ஆணல் கொள்வது இந்த அன்பு. இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த சகோதர அன்பு இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறர் மீது கொண்டுள்ள பிரியத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த சகோதர அன்பு வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர்களும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அத்தனை பேரும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆம், இதைத்தான் சகோதர அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நாம் பார்க்கின்றோம், தேவனிடத்திலும் சிநேகிதனிடத்திலும் திருமண பந்தத்திலும் வெளிப்படும். இயேசுவும் கூட தன்னுடைய சீஷர்கள் ஒருவரை மிகவும் நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அன்பு அதிகாரம் செலுத்தாது, பிலியோ அது ஊக்கப்படுத்தும். பல்வேறு அளவுகளில் வந்து செல்லும். மற்றவர்களிடமும் நமக்கு இந்த அன்பு இப்பொழுது இல்லை என்றாலும் பரவாயில்லை. திருமணத்தின் போது ஒருவருக்கொருவர் இப்படிப்பட்ட அன்பு இல்லை என்றாலும் பரவாயில்லை. பொறுமையாயிருங்கள், அது சரியான சூழ்நிலையில் வந்துவிடும். மேலும் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தருக்கு அன்பு காட்டுறீங்க, ஆனா அவங்க உங்ககிட்ட அன்பு காட்டல அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க நிச்சயமா உங்ககிட்ட அன்பு காட்டுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக காத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். திருமண உறவில் அன்பு இல்லாமல் போவதனால் விவாகரத்து செய்வது அர்த்தமற்றது. சில மற்றவர்கள் மீது தங்கள் அன்பு என்னும் உணர்வை வைத்திருப்பதை தவறு என்று எண்ணுகின்றனர். ஆனால் அந்த உணர்வில் இச்சையோ பாவமோ செய்வதற்கான சோதனையோ இல்லாத பட்சத்தில் அது தவறில்ல. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் தவறான உறவுக்குள் கடந்து சென்றுகிறோம். அப்படிப்பட்ட உறவன் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நாம் நிச்சயமாகவே சகோதர அன்பிலே இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் அவ்வாறு செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது தேக்கி வைத்த அன்பு, அதாவது இயல்பான குடும்ப கட்டு கோப்பு. பிற அன்புடன் இணைந்து வராது. இந்த அன்பு கொல்லப்பட்டதாக கருதப்பட்டாலும் அது இருந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அன்பு உங்களை விட்டு போயிருச்சுங்க நினைக்கலாம், ஆனால் அந்த அன்பு கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன நம்ம பார்க்கின்றோம். தெய்வீக அன்புடன் சேரும்போது மிகவும் பொருத்தமானது. இதை உற்சாகப்படுத்த பின்வரும் காரியங்கள் உதவும். ஒன்றாக சாப்பிடுவது மூலம், அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம். அப்ப இந்த அன்பு தேக்கி வைத்த அன்பு. நீங்க பாத்தீங்கன்னா பல வருடங்களாக அவர்கள் நேசித்திருப்பாங்க, வைத்திருப்பாங்க. அவர்களை சந்திக்கும் பொழுது மிக சந்தோஷமான ஒரு உணர்வை தரக்கூடியவர்களாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். அப்ப இந்த அன்பும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். இயேசு எவரிடத்திலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னதாக வசனம் ஆதாரம் எதுவும் இல்லை. வாய்ப்பேச்சு இல்லாத ரீதியில் இயேசு தமது அன்பை செயலில் காட்டினார் என்று நாம் சொல்ல முடியுமா? இயேசு நிச்சயமாகவே அநேகர்களை நேசித்தார், குறிப்பாக தம்முடைய சீடர்களை நேசித்தார். பிரியமான சீடன் என்று கூட ஒருவனுக்கு பெயர் கிடைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை நேசிக்கிறாரோ, நம்மோடு அன்பு காமிக்கிறாரோ, நாமும் பிறரிடம் அன்பு காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். கடைசியாக நான்காவது அன்பை நாம் பார்க்கலாம். இதை காதல் என்று கூட சொல்லலாம், காதல் அன்பு அல்லது காம அன்புன்னு கூட சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இப்பதம் பயன்படுத்தவில்லை, ஆனால் விளக்கப்பட்டுள்ளது. இருவர் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்பதும் விவேகம் மஞ்சம் அசுபடாதாக இருக்க வேண்டும் என்பதாகும். வசன ரீதியான திருமணமாயின அந்த கட்டுப்பாட்டுக்குள் மேற்குறித்து அன்பை வெளிப்படுத்துவதில் தவறே அசிங்கமோ எதுவும் இல்லை. அதாவது இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குண்டான ஒரு அன்பு, அவர்களுடைய உறவு, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். இந்த அன்பு யார் யாரிடம் காண்பிக்க வேண்டும் என்றால், ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் காண்பிக்க வேண்டும், ஒரு மனைவி ஒரு கணவனிடம் காண்பிக்க வேண்டும். இவர்கள்கிட்ட தான் இந்த அன்பை காண்பிக்க வேண்டும். இதை தவிர்த்து ஒரு கணவன் வேறொரு பெண்ணோடு அல்லது ஒரு மனைவி வேறொரு ஆணோடு இப்படிப்பட்ட அன்பை காண்பிப்பார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும். அவர்கள் பாவம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது என்ன நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் இந்த விதமான அன்பு எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, திருமண பந்தத்தில் இணைந்து ஐக்கியமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்குண்டான ஒரு அன்பை குறிக்கக்கூடியதாக நாம் என்ன பண்றோம்னா பார்க்கின்றோம். இந்த அன்பு மிகவும் அழகான ஒரு அன்பு. ஏனென்றால் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இவள் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், என் தோளின் தோலுமாய் இருக்கிறாள், இவள் என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால், அதாவது மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று பெயரிடப்படுவாள். அதாவது ஆதாம் தன்னை இன்னொரு மறுரூபமாக பார்த்ததுதான் பெண் என்று பார்க்கிறோம். அதாவது ஆதாம் தன்னுடைய இன்னொரு சதையாக பார்த்ததுதான் ஏவாள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று கணவன் மனைவி குறிய அன்பு எப்படி இருக்கிறது? வேதம் சொல்கின்றது, மனைவி அந்த சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, கணவனே அதிகாரி என்று. அதே போலவே கணவன் தன்னுடைய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதிகாரி என்று. அதே எபேசியர் 5 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கின்றது, கணவன் மனைவி இருவரும் அன்போடு இருக்க வேண்டும், ஒருவர் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த 4 அன்பை குறித்து நாம் படித்தோம். நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த அன்பை பின்பற்றி வருகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். பிற அன்பின் வகைகளுடன் சேராமலேயே வெளிப்படுத்தப்படுவது, ஆகிலும் தெய்வீக அன்பில்லாமல் வெளிப்படும் காதல் அன்பு அர்த்தமற்றது. தெய்வீக அன்பு வெற்றிகரமான திருமண அன்பை கொடுக்கக்கூடியது. ஆம், இன்னைக்கு இந்த குடும்ப அன்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், எந்த அன்போடு அது இணைந்திருக்க வேண்டும் என்றால், தெய்வனின் அன்போடு இணைந்திருக்க வேண்டும். அதாவது கணவன் மனைவி தெய்வன் 3 பேரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைந்திருக்கும் பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியிலே இருக்கும் என்று பார்க்கிறோம். எல்லா விதமான சந்தோஷமும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று அநேகர்கள் தெய்வீக அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பது தெரியவில்லை. மேலும் அவர்களிடம் மற்ற வகை அன்பும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டோடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, சகோதர அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அநேக நாட்களாக தேக்கி வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. அதே போலவே கணவன் மனைவிக்கு அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வேதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை படிக்க படிக்க ஆண்டவரின் அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மேல் அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறீர்கள், அல்லது நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன். நீங்களும் நானும் பாவியாக இருக்கும் பொழுது நம்மை யாராவது நேசிப்பார்களா? நம்மேல் யாராவது அன்பு காண்பிப்பார்களா? நிச்சயமாகவே முடியாது, கிடையாது. ஆனால் நம் பாவியாக இருக்கையிலும் நம்மேல் அன்பு காண்பித்தவர் யார்? கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார், நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கின்றோம். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து நம்மளுக்கு எதை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ரட்சிப்பை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சிலுவையிலே அவருடைய அன்பை வைத்திருக்கிறார். இன்று அந்த அன்பை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த உலகத்துக்குரிய அன்பில் தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றோம். அதுவும் எப்படி செலவழிக்கிறோம் என்றால், நமக்கு வேண்டுமென்றால் செலவழிக்கின்றோம், வேண்டாம் என்றால் விட்டுவிடுகின்றோம். அதாவது நமக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்றால் ஒரு நபரிடம் அன்பை காண்பிக்கின்றோம். அந்த மனிதனிடம் நமக்கு தேவை இல்லை என்றால், அது தேவை தீர்ந்து விட்டது என்றால், அந்த மண்ணை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நாம் விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மண்ணிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணில் எல்லா விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த மண்ணில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செல்வம் இருக்கிறது, பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் நாம் எதை நேசிக்கிறோம்? இன்று இந்த உலகத்தில் மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும். இந்த மண்ணிலே உருவாக்கக்கூடிய அழியக்கூடிய பொருட்கள் மேல் ஆசை வைக்காமல் ஒருவரை அவர்
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்.
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.